இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை செகண்ட் சாமுவேல் சாப்டர் 6:11 ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 6:11 பார்க்க போகிறோம். தாவீது கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையிலே இந்த வேத பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது கர்த்தரினுடைய உள்ளத்தில் பேசினதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய பிரசன்னம், தேவன் தங்குகிற இடமாய் நம்முடைய இடம் மாற வேண்டும். தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய், தேவன் தங்குகிற இடத்தை குறித்து சங்கீதம் 65 இன்னும் சில இடங்களில் 3 இடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவன் தங்குகிற இடம் பரலோகம். அதனால்தான் ஒருவர் இப்படி கூட ஒரு பாடலை எழுதியிருந்தார் ஸ்ரீலங்கால இருந்து. பரலோகத்திலே நீர் வாசமாயிருக்கிறபடினால், பரலோகத்துல துதிகள் எப்போது இருந்து கொண்டிருக்கிறபடினால நீர் அங்கே வாசமாயிருக்கிறார். எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். 2, ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆலயத்துல அங்க ஆண்டவர் வாசமாட்டுகிறார். 3, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயமே அவருடைய ஆலயம், அங்கேயும் அவர் வாசம் பண்ணுகிறார். 3 இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் உடன்படிக்கை பெட்டி டாபனாக்கள் அதை வைத்து அதை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு எப்படி செய்ய வேண்டும், அதில் எப்படி முறைமைகள் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தார். அப்பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த டாபனாக்கள் உடன்படிக்கை பெட்டி அதன் மேல் மேகத்தின் வழியாக சில நேரங்களில் ஆண்டவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கேருபீன்கள் சேராபீன்கள் வைக்கப்பட்டிருக்கும், அங்கே தேவன் அசைவாடுகிறார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டியை இந்த தேவனுடைய தேவன் வந்து தங்குகிற வாசம் பண்ணுகிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து அவர்கள் இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டிலே வைக்கிறார்கள். அப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு காலையில் யோசித்து பார்த்தேன், அவன் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தேன். அப்பொழுது அதற்கு முந்திய ஒரு வசனம் என்னுடைய கண்ணில் பட்டது. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, 2 Samuel 6:6-7 2 Samuel 6:6-7 இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினாலே ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் அவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஒருவேளை நான் உங்களுக்கு நாளைய தினத்தில் அல்லது திங்கட்கிழமை நான் உங்களோடு பேசுவேன். இந்த ஊசா ஏன் மறிக்க வேண்டும், ஏன் அவனை ஆண்டவர் அடிக்க வேண்டும் என்பது அதுல எழுதப்பட்டிருக்கிறவனுடைய துணிவின் நிமித்தம். அது என்ன துணிவு, அவனுக்கு என்ன துணிகரம் வந்தது என்பதை நான் உங்களுக்கு நாளை அல்லது திங்கட்கிழமை நான் சொல்கிறேன். இன்றைக்கு ஓபேத் ஏதோமின் வீட்டுல இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் யோசித்து பார்க்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பெட்டி கீழே விழப்போச்சது, அதை ஒருத்தன் கையை நீட்டி தொடறான், அங்க ஆண்டவர் அவனை அடித்து அவன் செத்தே போயிட்டான். இப்போ இந்த பெட்டியை எங்க கொண்டு போறதுன்னு தெரியல. இந்த பெட்டியை எடுத்துட்டு போகிறதுக்கு தாவீதுக்கு பயம், எல்லாரும் பயந்து மிரண்டு நிக்கும்போது ஒருத்தன் தைரியமா சொல்றான், எங்க வீட்டுல வை. அவன் அனுமதி இல்லாம வச்சிருக்க முடியாது, இல்ல போஸ்ட் பண்ணா கூட அவன் ஒண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடலாம். ஐயோ, ஏற்கனவே ஊசன் ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான், என் வீட்டுக்கு கொண்டு வராதிங்கப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவன் தேவனுடைய பெட்டி, தேவன் வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்தை என் வீட்டுக்கு கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி அவன் தைரியமா வரவேற்றிருக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கால வேளையிலே ஆவியானவரை வரவேற்கிற, ஆவியானவர் தங்குவதற்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தேவன் தங்குகிற இடமாக உங்களுடைய இருதயத்தை, உங்கள் வீட்டை நீங்கள் தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாக மாற்றுவீர்களே ஆனால் உங்களிடத்திலும் தேவன் வந்து தங்குவார். அப்படி தங்குகிற இடத்தை அவர் ஆசீர்வதிக்காமல் கைவிட்டு விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகினால்தான் இன்னைக்கு ஆராதனை நேரத்திலே உங்களிடத்தில் நான் சொன்னேன், ஒவ்வொருவரும் ஜப நேரத்தில் உங்களோடு சொன்னேன், ஒவ்வொருவரும் கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வீடு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய இருதயம் நீர் தங்குகிற வாசஸ்தலமாய் மாறட்டும் என்று சொன்னேன். எத்தனை பேர் கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள்? இன்னொரு முறை கேட்கலாமா? தேவனே, ஓபேத்எதோமின் வீட்டை ஆசீர்வதித்தீர், நீர் அங்கே இருந்தபடினால் என்னோடு இருந்தால் என்னையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆண்டவரே கேட்கலாமா? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து கேட்கப் போகிறீர்கள்? ஆண்டவரே, என்னோடு நீ தங்கியிருக்க வேண்டும், என் குடும்பத்தோடு தங்கியிருக்க வேண்டும், என் பிள்ளைகளோடு தங்கியிருக்க வேண்டும், நீர் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நாங்கள் வேதத்துல இப்பொழுது தான் பார்த்தோம். அப்பா, எங்களை சுற்றிலும் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை எங்களை சுற்றிலும் இருக்கட்டும், உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தெய்வீக மகிமை, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவன் உங்கள் வீட்டிலே தங்கியிருக்கிற இடமாய் மாறட்டும், தேவன் உங்களுடைய இருதயத்தில் தங்கியிருக்கிற இடமாய் மாறட்டும் இந்த கால வேளை. ஹல்லேலூயா! தேவன் தங்கியிருந்தால், தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால், தேவன் உங்களுடைய இருதயத்துக்குள் இருந்தால், சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் புரண்டு ஓடும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இந்த தேவ பிரசவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அம்மாப்பா, எங்களுக்கு அந்த பிரசனம் வேணும் என்று சொல்லி, உங்களுடைய ஆளுகை எங்க வீட்டுக்குள்ள வேணும் என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சியோடு இந்த காலவேளையில கேட்கிறீர்களோ அத்தனை பேரையும் நான் விசுவாசிக்கிறேன். ஓபேத்எதோமின் வீட்டை அவனுக்கு, அதுல வேதத்துல சொல்லப்பட்டிருக்க வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தது. கர்த்தர் ஓபேத்எதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! உங்களையும் என்னையும், உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும், உங்களுடைய உங்களை சார்ந்தவர்களையும், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், எதெல்லாம் உங்களுடைய கரத்துல இருக்கிறதோ, எதெல்லாம் நீங்க செய்கிறீர்களோ, அதுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீதிமான் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் செய்கிறது வாய்க்கும், நீங்கள் செய்ய நினைப்பது வாய்ப்பு. தேவன் உங்களோடு இருக்கணும். சிலர் வந்து, ஐயோ நான் ரொம்ப முயற்சி பண்றேன் ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. யோசிக்கிறீங்கல்ல, சில நேரத்துல நான் நினைக்கிறேன் ஆனா தோல்வியா முடிஞ்சிருது, நல்லதான் ஆரம்பம் இருக்குது ஆனா தோல்வியில முடிஞ்சிருது. நேற்று தினத்துல ஒரு போதகரோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தேன். அவர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப முயற்சி பண்றேன் இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யணும், ரொம்ப முயற்சி பண்றேன் ஆனா தோல்விக்கு மேல தோல்வி, தோற்று போயிட்டே இருக்கிறேன். எனக்கு இப்படி தோணுது, வேணாம் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம சொந்தமா ஊருக்கு போய் அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தனிமையா உட்காந்துடலாம் போல அப்படி ஒரு ஃபீலிங் ஆகுது. நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் இடத்துல போதகரே, நீங்க இப்படி இங்கிருந்து ஓடணும்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. நீங்க எங்க போனாலும் பிரச்சனைகள் நம்மை விட்டு விடுகிறது இல்லை, பிரச்சனை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது, போராட்டங்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது, கவலைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ஆனந்தம் என்றைக்கும் நீடிப்பாக இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை பிடித்துக் கொள்ளுங்கள். தாவீது சொல்கிறார் பாருங்கள், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் ஆடுவேன். என்னது? கர்த்தருடைய ஆலயமாகிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை பார்க்கும்படி, தேவனை பார்க்கும்படி, அவரை உணரும்படி, அவரை அறியும்படி அங்க நான் தங்கியிருப்பதையே விரும்புவேன். இதை விரும்புங்க, மீதியை பார்த்துக் கொள்ளலாம். தேவன் எங்க தங்கியிருக்கிறார் அங்க நம்ம இருக்கணும், அல்லது நாம இருக்கிற இடத்துல தேவன் இருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த கால வேளையில, நான் இருக்கிற இடத்துல தேவன் இருக்கணும், அல்லது என் இருதயத்துக்குள்ள அவர் இருக்கணும், நான் போகும்போதெல்லாம் என் கூட என் கர்த்தர் என்னோட இருக்கணும். இன்னைக்கு நம்ம பாடல் பாடணும் பாருங்க, நம்ம தேவா நம்ம எதனால விசேஷித்தவர்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம விசேஷித்தவர். இல்லைன்னா நமக்கு என்ன, இந்த இந்த சரீரத்திற்கும் இந்த கட்டமைப்புக்கும் எந்த மரியாதையும் இருக்காது. தேவன் நம்மோடு இருக்கிறதுனால தான் மரியாதை, தேவன் நம்மோடு இருக்கிறதுனால தான் கனம், தேவன் நம்மோடு இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம். இந்த ஓபேத் எதோமின் வீட்டுல இருந்ததுனால அவனுக்கும் ஆசீர்வாதம், அவன் குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57:15 ஏசாயா சாப்டர் 57:15 இதை நான் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறது. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவிகளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். வசனத்தை ஆவியானவர் இன்றைக்கு இந்த கால வேளையில காண்பிக்கும் போது இந்த ஜபத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கிறேன். சிலருடைய முகங்கள் இதுல தெரிகிறது, சிலருடைய போட்டோஸ் இதுல தெரிகிறது, சிலருடைய பேர் இதுல இருக்கிறது. இந்த ஜபத்துல இருக்க ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன். பார்க்கும்போது இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற மூன்று காரியத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிப்பதற்கு, ஆவியை உயிர்ப்பிப்பதற்கு, இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு காரியங்கள், ஐம் சாரி. இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் தேவன் அவர்களோடு வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணுவாரே ஆனால் ரெண்டு காரியம் நடக்குது. ஒன்று, நம்முடைய ஸ்பிரிட் will be revived, அது உயிர்ப்பிக்கப்படும். இன்று நம்முடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, சில நேரங்கள்ல ஆவியில ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். அதுல விடுதலை இல்லாம அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் என்ன ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். சிலருடைய இருதயம், நார்மலா இருதய துடிப்பு இல்லைன்னா மனுஷன் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. சிலருடைய இருதயம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்குது. ஆனா இருதயம் முழுக்க முழுக்க உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அது வந்து எந்த வகையிலும் ஒண்ணு சேர்க்க முடியாத அளவுக்கு உடஞ்ச இருதயமா இருக்குது. சிலர் சொல்றீங்க, என் இருதயம் எல்லாம் நொறுங்கி போயிருக்கு, வேதனையோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் தங்கி இருந்தா, நான் உன் கூட இருந்தா, நான் மறுபடியும் அதை ரிவைவ் பண்ண உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, தேவன் என்னோடு இருக்கணும், என்னுடைய ஆவியில எனக்கு உற்சாகம் வரணும். ஆவியில உற்சாகம் வந்தாலே தானா நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இருதயத்துல சந்தோஷம் வந்தாலே போதும், உன் முகத்துல மகிழ்ச்சி தெரிய ஆரம்பிச்சிடும், உன் முகத்துல ஆனந்தம் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவங்க பிரகாசமா இருக்கிறாங்களே, இவங்களை வித்தியாசமா இருக்கிறாங்களே, இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அருமையா இருக்குதே. இருதயம் எவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கிறதோ, எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கிறதோ, எவ்வளவு கலங்கி இருக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் நீங்க வாஞ்சிக்கணும். இன்னைக்கு காலையில தேவனே நீர் என்னோடு இருக்கணும்ப்பா, கர்த்தர் உயிர்ப்பிப்பார் அவங்களை மறுபடியும். He will revive you. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். This morning I feel so much. Amen. கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மறுபடியும் நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், மறுபடியும் நான் உன்னை எழுந்து நிற்க பண்ணுவேன், மறுபடியும் உன்னை எல்லாருக்கும் முன்பதாக எழுந்து நின்று சாட்சியுள்ள மனுஷனாக, மனுஷியாக உன்னை உயிர்ப்பிப்பேன். மகனே, மகளே, இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறதா, உன்னுடைய ஆவி சோர்ந்து போயிருக்கிறதா, உன்னை எழுந்து நிற்க பண்ணுவேன், ரிவைவ் பண்ணுவேன். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் இதெல்லாம் சாத்தியமரம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பாராக, உங்களை ரிவைவ் பண்ணுவாராக. எங்கள் அருமை பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான கால வேளைக்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில நீர் அசைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இருதயம் நொறுங்குண்டவர்களையும் நறுங்குண்டவர்களையும் ஓ நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, அவர்களை நீர் உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த கால வேளையில மறுபடியும் நீர் உயிர்ப்பிப்பிறார். அதற்காக ஓபேத் ஏதோமின் வீட்டிலே நீர் இருந்தது போல அவர்களோடு கூட நீர் இருப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு அவர்கள் மேல உடைய தயவு இருக்கட்டும், பிரசன்னம் இருக்கட்டும், இறக்கம் இருக்கட்டும், அன்பு இருக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, பொருளாதார பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு அதை சந்தித்து தாருமாண்டவர், அது போல வியாதியா இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தாருமாண்டவர். இந்த தெய்வீக கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஏந்தட்டும், சுமக்கட்டும், தப்பு காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகரமாகியமே நாங்கள் உமக்கு ஒருவருக்கே தருகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன்.